நாம் ஆண்டவருக்கு துதியும் கனத்தையும் செலுத்துவோம். மற்றும் ஒரு ஓய்வு நாளுக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்தமைக்காக ஆண்டவர் கொடான கொடி நன்றிகளை எழுப்போம். இந்த அருமையான மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கு மேலாக வந்திருக்கும்படியாக ஆண்டவருக்கு நன்றிகளை எழுப்போம். இந்த அருமையான நாளிலே மற்றும் ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். நாம் கடந்த நாளிலே நாம் பார்த்தோம் உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. லூக்கா 5:33 6:5 நாம் சிந்தித்து நாம் முடித்தோம். இந்த நாளிலே மற்றும் ஒரு பகுதிக்குள்ளாக கடந்து வருகிறோம். 6:6 முக்கியமாக இன்னைக்கு பார்க்கிறோம். முக்கியமாக இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு வரும்படியான காரியத்தை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு வராங்க இல்லைங்களா. நானும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், நானும் ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி ஆலயத்துக்கு வராங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அந்த நோக்கத்தோடு வருகிறார்கள், ஆனால் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக இல்லை, ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி வெறுமையாய் கடந்து போகிற மக்களாய். ஏன்னா இன்னைக்கு பரிதாபமான நிலைமை, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் கூட்டம் பார்க்குறோம், அங்கங்கே சபைகளில் பார்க்குறோம், அங்கங்கே ஆலயத்தில் நிற்கிறாங்க பார்க்குறோம். ஆனால் உண்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த மக்களாக இருக்கிறார்களா? உண்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த மக்களாய் இருக்கிறார்களா? பார்க்கும்போது நிச்சயமா மிக பரிதாபம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காதபடி வெறுமையாய் கடந்து போற மக்களை தான் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில சற்று சிந்தித்து பார்க்க வேணும். இன்னைக்கு நாம் எவ்விதமான நோக்கத்தோடு ஆணைத்து வருகிறோம்? நாம் நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் வைத்திருக்கிற மகத்தான உண்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த மக்களாய் வாழுகிறோமா? அவிதமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் காண விரும்புகிறோம் என்று சொல்வோம் என்றால் அவிதமான விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படுகிறதா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உன் வாழ்வில் தேவ ஆசீர்வாதத்தை காண விரும்புகிறாயா என்ற தலைப்பில் சிந்திக்க போகிறோம். உன் வாழ்வில் தேவ ஆசீர்வாதத்தை காண விரும்புகிறாயா என்ற தலைப்பில் சிந்திக்க போகிறோம். ஆகவே நாம் இவ்விதமாக சிந்திக்கிறவர்களே ஜப சிந்தியோடு கருத்தோடு நாம் இந்த செய்திக்குள்ளாய் கடந்து வருவோம். நாம் அங்கு பார்க்குறோம் லூக்கா புஸ்தகம் 6:6-11 முடிய ஒரு மனுஷனை குறித்து பார்க்குறோம். அந்த இடத்துல பார்க்குறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மற்றும் ஒரு ஓய்வு நாளிலே அங்கு ஆலயத்துக்கு போகிறார், உபதேசிக்கிறார். அந்த சமயத்தில் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த 6 அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அதே சமயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்பொழுது வேதபாரம் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு எதிராய் செயல்படுகிற அந்த மக்கள் வேதபாரர்கள் பரிசேயர்கள் அவங்களுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொல்லி சொல்லாதபடி மறைமுகமாக ஒத்துக்கொள்ற தன்மையை பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா அங்க பார்க்குறோம், அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் அங்க என்ன சொல்றாங்க, ஓய்வு நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க என்ன செய்யறாரு, சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமா இருந்தார்கள். அப்ப அந்த இடத்துல பார்க்கலாம் அவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்ட நபர்னு சொல்லி அங்க சொல்லாம ஒத்துக்கொள்றாங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்ய வந்தார்னு சொல்லி சொல்லாம அங்க மறைமுகமா அங்க ஆணித்தரமா அங்க பார்க்கலாம். ஆனாலும் அவிதமான ஒரு காரியம் காணப்பட்டாலும் கூட அங்க நீ பாத்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, நோக்கமா இருந்தார்களாம். என்ன நோக்கமா இருந்தார்கள்? ஒரு பக்கம் மறைமுகமா அவங்களுடைய காரியம் ஆணித்தரமா வெளிப்படுத்தினாலும் கூட ஒரு பக்கம் நோக்கமா இருந்தாங்களாம். எப்படி நோக்கமா இருந்தார்களாம்? அவங்க குற்றம் பிடிக்கும்படியாக, அந்த இடத்துல வசனம் சொல்லுது 7 குற்றம் பிடிக்கும்படியாக நோக்கமாய் இருந்தார்களாம். அதாவது தவறான எண்ணம், அதாவது எப்படியாவது குற்றம் பிடிக்கலாம், எப்படியாவது ஏதாச்சும் தவறான எண்ணம் கொண்டு அந்த சிந்தை கொண்டவர்களாய் அந்த இடத்துல பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா சிந்தைகளை அறிந்து, இந்த லூக்கா சுவிசேஷங்கள் அதை குறிப்பிட்டு பேசுறாப்புல அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து. அப்ப இங்க கூட பார்க்கிறோம் முக்கியமாக ஆண்டவர் நம்முடைய சிந்தை கூட அறிந்திருக்கிறார். அவருடைய சிந்தையை அறிந்து அவர்கள் மூக்க விரிவு கொண்டு போகிறத நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு விதமான, இங்க நான் பார்க்கிறோம் ரெண்டு தன்மை கொண்ட மக்களை பார்க்கிறோம். இந்த இடத்துல ரெண்டு தன்மை கொண்ட மனுஷர்களை பார்க்கிறோம். பாருங்களேன், ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை அடைகிறான், அடுத்த மனுஷன் ஆசீர்வாதத்தை இழக்காரு. கவனிச்சிங்களா? ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை அடைகிறான், இன்னொரு மனுஷன் ஆசீர்வாதத்தை இழைக்கிறான். அதான் இங்க பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா காரணம் என்ன? ஆசீர்வாதத்தை இழந்து போவதுக்கு என்ன காரணத்தை கொண்டிருந்தார்கள்? இன்னைக்கு நீயும் கூட இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு வருகிற, ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டாயா? ஆனா இந்த பார்க்கணும், இந்த செய்தி கேட்கிற நீனு கூட ஆசீர்வாதத்தை பெறணும்னு ஆசைப்படுற, ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டாயா? நீ எத்தனையோ தடவை ஆலயத்து வருகிறாய், சத்தியத்தை கேட்கிறாய், ஆனால் உன்னுடைய வாழ்விலே இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷனாய் பார்க்க முடிகிறதா? இன்னைக்கு என்ன நேரங்களை பார்க்க முடியலையே. ஆசீர்வாதத்தை அடையாதபடி வெறுமையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறாயே. இங்க பாக்குறோம், இன்னைக்கு நம்முடைய ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை போகும்பொழுது அங்கு ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. இங்க ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க, ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஒருத்தன் ஆசீர்வாதம் இல்லாத குறந்து போறாங்க. காரணம் என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த செய்தி கேட்கிற நீனும் கூட ஆலயத்து வரலாம், சத்தியத்தை கேட்கலாம், ஆனா ஆசீர்வாதம் இல்லாதபடி கடந்து போறது என்ன பிரயோஜனம்? காரணம் என்ன? ஆசீர்வாதம் இல்லாதபடி இவர்கள் கடந்து போனார்கள் என்றால் அங்க நாம் கண்டுபிடிக்கணும். அங்க பாக்குறோம், அங்க என்ன என்ன காரணம், ஏன் அங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க? ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மக்களை போல இருக்கலாம். ஏன்னா சற்று ஆராய்ந்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில கூட ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவங்களா இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நான் ஆலயத்து தான் வரேன், நான் சத்தியத்தை தான் கேட்கிறேன், நானும் ஐயோ ஆலயத்துல தவறாம வந்துட்டு இருக்கேன், நானும் ஐயோ நானும் அப்படியே நானும் ஒரு கிறிஸ்தவன நல்ல அப்படியே நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போகிற நபராய், நம்மளை அறியாமே ஆசீர்வாதத்தை இழந்து போகிற நபராய் உட்கார்ந்துருப்போம். நம்மளுக்கே தெரியாது என்ன காரணம். நம்ம கண்டு அறிந்து நம்ம செயல்படும் பொழுது அந்த இடத்துல நம்ம சுதாரித்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழிவகை பார்க்கணும். நம்ம இங்க பாக்குறோம், அந்த இடத்துல ரெண்டு விதமான மக்கள் பார்க்கிறோம். இந்த ரெண்டு விதமான மக்கள், ஒரு கூட்டம், ஒரு மக்கள் ஒரு தன்மை கொண்ட மனுஷன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான், இன்னொரு தன்மை கொண்ட மக்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. அப்ப இங்க பாக்குறோம், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போகிற தன்மை கொண்டவர்களா இருப்போம் என்றால் அது என்ன காரணம், என்ன காரணம்? இன்னைக்கு நீனும் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறணும் ஆஞ்சிப்பா என்றால் பெற்றுவிட்டாயா? இல்ல ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? இல்ல ஆசீர்வாதத்தை இழந்து போகிற மனுஷனாயே ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்கிறியா? சிந்திச்சு பாரு, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி கடந்து போகிற காரணங்கள் என்ன? அப்ப இங்க பாக்குற அந்த இடத்துல இந்த மனுஷர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு மூன்று முக்கியமான காரணங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது காரணம் என்ன தெரியுமா? முதலாவது காரணம் அவர்களுடைய இருதயம், அவருடைய மனப்பான்மை எவ்விதமான ஒரு தன்மை கொண்டதா இருந்துச்சு தெரியுமா? உங்க ஆசீர்வாதத்தை பெறாத காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய இருதயம், அவருடைய குணம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? குற்றம் காண்கிற குணத்தை கொண்டிருந்தார்கள். என்ன குணம்? குற்றம் காண்கிற குணத்தை கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நீ இயேசுவை நோக்கி வருகிற நோக்கம் எவ்விதமாக இருக்கிறது? இன்னைக்கு நீ ஆலயத்துக்கு வருகிற நோக்கம், இந்த சபைக்கு வருகிற நோக்கம் எத்தன்மை கொண்டதா இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நீ இந்த செய்தியை கேட்கிற, நீ ஆலயத்துக்கு வருகிற, சபைக்கு வருகிற, ஆராதனை வந்து ஐக்கியப்படுற, இங்க பாருங்க, இந்த வேத பார பரிசேயர்கள் அவருடைய வாழ்க்கையில் இந்த வேத பாறைகள் பரிசேயர்கள் ஆலயத்துக்கு வந்தவர்கள் தான். பாருங்க, ஆலயத்துக்கு வந்தவர்கள் தான். எதுக்காக வந்தார்கள்? எந்த காரணத்துக்காக வந்தார்கள்? அந்த கடவுளை அறிந்து, அந்த தேவனை அறிந்து, அந்த ஆண்டவரை ஆராதித்து, இன்னும் அதிகமா எப்படி பிரியப்படுத்தலாம் சொல்லி, இன்னும் அதிகமா பிரியப்படுத்தி எப்படிலாம் அவரை பிரியப்படுத்தணும்னு சொல்லி கற்றுக்கொள்றதுக்கு வந்தாங்களா? பாருங்க, கற்றுக்கொள்ளத்துக்கு வந்தாங்களா இல்லையே? அவங்களுடைய நோக்கம் எப்படி இருந்துச்சு? அவங்க அப்படியா நோக்கத்தோடு வந்தாங்களா? அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும், இன்னும் அவரை புரியப்படுத்துறதுக்கு எப்படிலாம் அவரை புரியப்படுத்தலாம் சொல்லி கற்றுக்கொள்ளத்துக்கு வந்தாங்களா? ஆலயத்துக்கு வந்தவங்க தான். ஆனா என்ன நோக்கத்தோடு வந்தாங்க? குற்றம் பிடிக்கும்படி அவர்கள் அப்படியே நோக்கமா இருந்தார்களாம். வாட்சிங் க்ளோஸ்லி என்று சொல்லி பார்க்கணும், நோக்கமாய் குற்றம் பிடிக்கும்படி. காரணம் அங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாக்குறேன், அதாவது எபிரேய வேதத்துல, அந்த பழைய ஏற்பாட்டு வேதத்துல, எபிரேய வேதத்துல சொல்லப்படாத ஒன்றை அவங்க பிடித்துக்கிட்டு குற்றம் பார்க்கறாங்க. சொல்லப்படாத ஒன்றை பிடிச்சுக்கிட்டு குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா அந்த யூத தலைவர்களாயிருந்த அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில, நம்ம போனதிலே பார்த்தோம், போன பிரசங்கத்திலே பார்த்தோம், அவங்க எதை முதன்மைப்படுத்தி போனாங்க? அவங்களுடைய பாரம்பரியத்தை முதன்மைப்படுத்தி, அவங்களுடைய சடங்குகளையும் சம்பிரதாயத்தையும் பாரம்பரியத்தை தான் முன்னாடி வச்சு அவங்களுடைய வேதத்தை பார்க்கல. வேதத்தை தவறி விட்டார்கள், வேதத்தை முதன்மைப்படுத்த தவறி விட்டார்கள். அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில பிரதானமாக பாரம்பரியம் சடங்குகள், ஐயோ அது தப்பு, ஐயோ இது தப்பு, ஐயோ அது அப்படி இது எப்படி, அவங்களுடைய பிரதானமான காரியம் பாரம்பரியத்தை முன்னாடி வச்சு வேதத்தை மறைச்சு போட்டனால, வேதத்தை தூக்கி போட்டனால, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வழி வழியா பாரம்பரியமா கடைபிடிச்சு வந்தனால, ஐயோ இப்படி செஞ்சுட்டாரேன்னு சொல்லி குற்றம் பிடிக்கலாம், செய்வாரோ என்று சொல்லி குற்றம் பிடிக்கதான் அவர்கள் வருகிறார்கள். இன்னைக்கு உன்னுடைய அப்ரோச் எப்படி இருக்குது? இன்னைக்கு நீனும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வாழுகிறாய், இன்னைக்கு நீனும் ஆலயத்து வருகிறாய், சபைக்கு வருகிறாய். ஆக இந்த ஆலயத்துல வரும்பொழுது நீ உன்னுடைய நோக்கம் எவ்விதமாக இருக்குது? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவேன்னு சொல்லி வரும்பொழுது நீ அதை வெறுமையான மனுஷனாக, நீ அப்படியா வெறுமையான மனுஷனாக கடந்து போவா என்றால், உன்னுடைய குணத்துல உன்னுடைய நோக்கத்துலதான் இருக்குது. உன்னுடைய குணத்தினுடைய நோக்கத்துல தான் இருக்குது. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் வராங்க சபைக்கு வராங்க, இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் சபைக்கு வராங்க, ஆலயத்துக்கு வராங்க. இன்னைக்கு எத்தனையோ சபைகளை பார்க்கலாம், எத்தனையோ மக்கள் பார்க்கலாம். ஆக அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கு? ஏதாச்சும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு. பாஸ்டர் மேல குறை கண்டுபிடிக்கலாம், இல்ல பாஸ்டர் மனைவி மேல குற்றம் கண்டுபிடிக்கலாம், இல்ல பாஸ்டருடைய பிள்ளைகள் மேல குற்றம் கண்டுபிடிக்கலாம், இல்ல சபையை குறித்து, இல்ல சபையுடைய காரியங்களை குறித்து, சபையுடைய ஊழியை குறித்து குறித்து. இதேதான் அவங்களுடைய மனப்பான்மையில, இதேதான் அவங்களுடைய இன்னும் எண்ணமெல்லாம் இதேதான். பாத்தீங்களா, அவங்க அப்படிதான் நோக்கமா இருந்தார்கள், நோக்கமா இருந்தாங்க, அவங்களும் ஆலயத்துக்கு வந்தாங்க தான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்று போன மக்களா இருந்தாங்களா? இப்ப பாக்கணும், ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பா, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெறணும்னு ஆசைப்படுற, ஆனா ஏன் ஆசீர்வாதம் பெற முடியாது? இப்படி கடந்து போகிற உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு ஆசைப்படுற, இயேசுவின் சுதந்திர இயேசுவின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற, ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே, என்ன காரணம்? அப்ப என்னுடைய வாழ்க்கையில என்ன தன்மை கொண்டவனா இருக்கிறேன்? ஐயோ இன்னைக்கு இந்த வார்த்தையை கத்தர் என்னோடு ஐயோ இடைப்படுகிறார் இந்த வார்த்தையில, ஐயோ இங்க பாக்குறோம் இந்த மக்களுடைய வாழ்க்கையில ஐயோ ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்கன்னு அவங்க என்ன காரணம் செஞ்சாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தன்மை கொண்டவர்களாய் இருந்தார்கள். அவங்க அதான் பாக்குறோம், அவங்களுடைய வாழ்க்கையில குற்றம் கண்டுபிடித்து, குற்றம் கண்டுபிடித்து, குற்றம் கண்டுபிடித்து, அவர்கள் குறையை கூறிக்கொண்டு அதை பார்த்து இதை பார்த்து இதை பார்த்து அவர்கள் குறை சொல்லி கொண்டு குற்றம் கண்டுபிடிக்கிற தன்மை கொண்டவர்களா இருக்கனால அவங்களுடைய ஐயோ எவ்வளவு பரிதாம், அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. இன்னைக்கு அநேக சபைகள் அப்படிதான், அநேக சபைகளுடைய சபைகளை பார்க்கலாம். சபை மக்கள்ல வரும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில மா தாழ்மையோட தன்னை தாழ்த்தி, ஐயோ நான் தேவனை ஆராதிக்கிறேன், அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க வரேன், ஆண்டவரே நீர் எனக்கு கொடு சுவாமி, என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சத்தியத்தை நீர் எனக்கு போதிய சுவாமி, என்னில் எத்தனையோ குறைகள் இருக்கு சுவாமி, என்னில் எத்தனையோ தவறுகள் இருக்கு சாமி, என்னை சுட்டி காண்பியும், என்னை நடத்தும், என்னை நீ நடத்தும் சுவாமி. அவிதமாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அவரிடத்துல அந்த மனப்பான்மையோடு வருகிறோமா? ஆராய்ந்து பாரு. ஆக இன்னைக்கு பார்க்கிறோம், முக்கியமாக ஏன் ஆசீர்வாதம் இழந்து போனான்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அந்த ஆசீர்வாதம் இழந்து போக காரணமாகி ஒரு தன்மை அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? குற்றம் பிடிக்கிற ஒரு குணத்தை கொண்டவர்களாய் இருந்தார்கள். ஒரு குற்றம் பிடிக்கிற தன்மை, குறை சொல்கிற தன்மை, ஏதாச்சும் தவறு, ஏதாச்சும் எங்கேயாச்சும் கிடைக்குதா கிடைக்குதா, ஏதாச்சும் தவறு இருக்குதா, ஏதாச்சும் நோண்டி 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 நோண்டி. இன்னைக்கு ஒரு விதமான ஒரு புத்தி கொண்ட மக்களை இன்னைக்கும் சபையில பார்க்கலாம். ஏதாச்சும் சொல்லணும், ஏதாச்சும் பிடிச்சு கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்லியே ஆகணும், இல்லைன்னா மண்டை உடஞ்சிரும், இல்லைன்னா அவங்க மண்டை உடஞ்சிரும். அப்போதான் அவங்களுக்கு சமாதானத்தோடு சர்ச்சை விட்டு கிளம்புவாங்க. ஐயோ எவ்வளோ ஒரு கேவலமான புத்தி இல்லை. தங்களுடைய குறையை ஆராய்ஞ்சு பார்க்குறாங்களா? தங்களுடைய குறையை சிந்து சர்ச்சு சிந்திச்சு பார்க்குறாங்களா? இல்ல அதை குறித்து இதை குறித்து அதை குறித்து. ஐயோ, இன்னைக்கும் ஒரு நாளும் அவள் அப்படிப்பட்ட தன்மை கொண்ட மக்கள் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார், இன்னைக்கு உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? இன்னைக்கு நீ அன்றோடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் விரும்புகிற மனுஷனா இருப்பாய் என்றால், அதை பெற்று கொள்ள முடியாதபடி கடந்து போவாய் என்றால், காரணம் என்னன்னு சொல்லி ஆராய்ந்து பார். ஒருவேளை இந்த தன்மை கொண்ட இருதயம் கொண்டிருப்பாய் என்றால், ஐயோ உன்னை தாழ்த்து, இது கொடிய பாவம், தூர தூக்கி போடு, இது ஆண்டோடுக்கு பிடிக்கும் இல்லாத ஒரு தன்மை கொண்ட இருதயம். இந்த மக்கள் அவிதமாக செய்தார்கள், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இரண்டாவது காரியமாக அவர்கள் மற்றும் ஒரு காரியத்தை வைத்திருந்தனால ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அங்க பார்க்கிறோம் அந்த இடத்துல முக்கியமாக அந்த வேதபாரர்கள் பரிசேயர்களுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது, ஆமாங்க, அவர்கள் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாத இருதயத்தை கொண்டவர்களாய் இருந்தார்கள். கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாத இருதயத்தை கொண்டவர்களாய் இருந்தார்கள். முதலாவது அவங்களுடைய வாழ்க்கையில குற்றம் பிடிக்கிற இருதயம் கொண்டவர்களாய் இருந்தாங்க. இரண்டாவது என்ன இருந்தாங்க? கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாத இருதயம். பாருங்களேன், நீங்க கடவுள் இயேசு ஆண்டவரை போல வேற யாரு போதிக்க முடியும்? இல்ல
வேதத்தை விளக்கப்படுத்தி இந்த வேதத்தினுடைய அருமையான கருத்துக்களை சத்தியங்களை வெளிப்படுத்தி இந்த அருமையாக மறைந்திருக்கிற புதிய பொருளை வெளிப்படுத்தி மகத்தான உன்னதமான சத்தியம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல வேற யாரும் சிறந்த ஒரு போதகராக இருக்க முடியும்? இப்பேற்பட்ட சிறந்த போதகர் அங்கப்பா இருக்கும் பொழுது இந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் அவரால் ஒரு பலனும் அடையாம போனாங்க. இந்த வேதபாரர்களும் பரிசேயரும் அவரால் ஒரு பலனும் அடையாம போனாங்க. இவ்வளவு பெரிய அருமையான போதகர் அங்க இருந்த அந்த இடத்துல இருந்தோம். சொல்லப்போனா இந்த மக்கள் இந்த வேதபாரர்கள் சொல்ற பகுதியே ஸ்கிரைப்ஸ் இங்கிலீஷ்ல பார்க்கலாம். அவர்கள் அப்படியே அந்த வேதத்தையே கரைச்சு கொடுச்ச மக்கள், ரொம்ப பயங்கரமா ஜாக்கிரதையா தெளிவா உட்கார்ந்து படிச்சு எல்லா வயசுல இருந்து அப்படியாக கரைச்சு கொடுச்ச மக்கள், அப்படிப்பட்ட பெயர் கொண்டவர்கள் அவர் தான். அவர்கள் அது பேர் தான் வேதபாரர்கள்னு சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட மக்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் நீங்க பாருங்களேன், எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம், எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம். நானே அருமையான சந்தர்ப்பத்தை அவங்க என்ன அப்படியே அந்த சத்தியத்துல மூடி பெய்திருக்கலாம் இல்லைங்களா? சற்று அவங்கள்ட்ட கேள்வி கேட்டேன், ஆலயத்திலும் வரீங்களே என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒண்ணுமில்லதான் பதில் வரும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டவர்களாகி வாழ்ந்தார்கள். நம்மகிட்ட எவ்வளோ அருமையான சந்தர்ப்பம் இருந்தோம், அவங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கற்றுக்கொள்ள முடியாதபடி கற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லாத இருதயத்தை கொண்டவர்களாக தான் இருந்தாங்க. ஒரு மோசமான நிலைமை கவனிச்சீங்களா? கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாதபடி, அதாவது உண்மையான மனம் திரும்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், உண்மையான மனம் திரும்பதில்லை. உண்மையான மனம் திரும்பல அடையாளங்கள்ல ஒன்றே, மனம் திரும்ப அடையாளங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த அடையாளங்கள்ல ஒன்று என்ன அடையாளம் தெரியுமா? கற்றுக்கொள்ளுற மனப்பான்மை. கற்றுக்கொள்ளுற மனப்பான்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அவன் எவ்வளவு பெரிய படிச்சிருக்கலாம், டாக்டர் படிக்கலாம், இன்ஜினியர் படிச்சிருக்கலாம், அட வேதத்தையே கரைச்சு கொடுக்கலாம், இல்ல பிடிஹெச்ஓ எம்டிஹெச்ஓ இல்ல பிஹெச்டியோ வாங்கி அப்படியேப்பா பயங்கரமா எனக்கு சத்தியம் தெரியும்னு சொன்னானா, அவனுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளும்படியான தன்மை, கற்றுக்கொள்ளும்படியான மனப்பான்மை இல்லை என்றால் ஐயோ எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன், எவ்வளவு பரிதாபம். அவங்க பாருங்களேன் அவனுடைய வாழ்க்கையில ஐயோ நிச்சயமாக ஒரு தவறை சுட்டி காமிக்கும் போது இல்ல இது தவறுன்னு சொல்லும் பொழுது அவங்க ஒத்துக்கொள்ளாதபடி அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லாதபடி அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு நியாயப்படுத்திக்கிட்டு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் நான் செய்யலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கொண்டிருப்பாரு, ஒரு தன்மை கொண்டவர்களா இருப்பார்கள் என்றால் இல்லைங்களா? இன்னைக்கும் அநேகருடைய இருதயத்தில் அப்படிதான் பாக்குறோம். இன்னைக்கும் ஏதாச்சும் தவறை சொல்லும் பொழுது அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ற தன்மை, கற்றுக்கொள்ற தன்மை இருக்கிறேன். அப்படியா சொல்லுங்க, நான் தவறை திருத்திக் கொள்றேன். ஆனா ஒரு தவறை சொல்லும் போது என்ன, ஆனா அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறது, அதுக்கு ஒரு மழுப்புறது, அது வந்து தட்டி கழிக்கிறது, இல்ல அதை நியாயப்படுத்தி பேசுறது, இல்ல நான் அது தவறு ஒத்துக்கலாத இருதயத்தை கொண்டவர்களா இருக்கிறது. எத்தனை ஒரு அருமையான ஒரு கடவுள் எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை எப்படியாக நம்ம எடுத்துக்கொள்றோம், எப்படியாக எடுத்துக்கொள்றோம் பாருங்க. அந்த வேத பாதகள் அபீதமான இருதயத்தை கொண்டவர்களா இருந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள முடியாத இருதயத்தை அவங்க பார்க்கவே முடியல. அவங்களுடைய வாழ்க்கையில அதை அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் தேவையில்லாத பேச்சு தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில நியாயப்படுத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இது இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த இறுதியும் இருக்கும் என்றால் ஜாக்கிரதையா இருக்கு. இன்னைக்கு நீனும் ரட்சிக்கப்பட்ட சொல்லுவா என்றால் ரட்சிக்கப்பட்ட அடையாளங்கள் ஒன்று கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில அது கற்றுக்கொள்ள முடியாத இறுதியும் இல்லை என்றால் அது எதை தான் காட்டுது, பெருமையை தான் காட்டுது. ஏன்னா அது ஒத்துக்கொள்ள மனசு இல்லை, கற்றுக்கொள்ள இருதயமே இல்லை, அதுதான் காமிக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல என்ன சொன்னோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல நம்முடைய இறுதியம் எப்படி இருந்துச்சு, எனக்கெல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருந்தோம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறேன்னு சொல்லி ஒரு பெருமை கொண்ட இருதயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். பைபிள்ல குறை சொல்லிட்டு இருந்தோம், மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம், அவ சொல்றது இதை சொல்லி அதை பத்தி இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாதபடி எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மமதையில வாழ்ந்துட்டு இருந்தோம். எப்ப ரட்சிக்கப்படுறது முன்னாடி, ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகோ அவனுடைய வாழ்க்கையில முற்றிலுமான மாறுதல ஆண்டர் கொடுக்கிறாரு. அதுதான் அந்த குணாதிசயங்களை ஒண்ணு அவனுடைய பெருமையை உடைச்சு போட்டு அவன் தன்னை தாழ்த்தி என்ன சொல்கிறான், அந்த சின்ன சாமுவேலை போல என்ன செய்யறான், சொல்லும் அடியே கேட்கிறேன், சின்ன சாமுவேலை போல சொல்றான், சொல்லும் அடியே கேட்கிறேன் என்ற தன்மை கொண்டவனா மாறிடுறான். என்ன அருமையான குணாதிசயம் பாத்தீங்களா? ஆகே ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில டோட்டலா ஒரு மாற்றங்க. இன்னுமா அவன் பெருமையில, இன்னுமா எனக்கெல்லாம் தெரியும் நீ என்ன சொல்றதுன்னு சொல்லி தன்மையில உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டான். தவறை ஒத்துக்கொள்வான், தவறை சரிப்படுத்த பார்ப்பான், தன்னுடைய தவறை சரிப்படுத்த பார்ப்பான். இதை அதுக்கு ஒரு மழுப்பு பேச்சு பேசிக்கிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிட்ட, இல்ல 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 நான் அப்படி செய்யலன்னு சொல்லிட்டு, இல்ல நான் அதை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு, இல்ல அதுக்கு ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு, எத்தனை ஐயோ எவ்வளவு ஒரு குணப்படாத இருதயதான் அது. எதை காமிக்குது, குணப்படாத
இருதயத்தை தான் காண்பிப்பேன், நீ குணப்பட்டிருப்பான் என்றால் அந்த இடத்துல அவன் தானே தாழ்த்தி கற்றுக்கொள்ளும் இருதயத்தை காமிக்கிறான். ஜான் கால்வின் என்ற அருமையான வேத அறிஞர், வேத அறிஞர், வேத சாஸ்திரியன் சொல்ல போனால் அவர் ஆரம்ப காலத்தில் அவர் எழுதுறாரு, அவருடைய புத்தகத்தில் எழுதுறாரு, அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து பேசுறாரு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாகவும் அதாவது பிரான்ஸ் தேசத்துல அவர் முழுமையாக அந்த கத்தோலிக்க மதத்துல தான் உழன்று போய் கிடந்தார், கத்தோலிக்க மதத்துல தான் உழன்று போய் கிடந்தார். அவர் அவங்க அப்பா சொல்ல போனா, அவங்க அப்பா சொல்ல போனா அவரை ஃபர்ஸ்ட் போதகரா அந்த போதக பணிக்கு அந்த அந்த குருவா போகணும்னு ஆசைப்பட்டாராம். அதுக்கப்புறம் சேஞ்ச், அவருடைய மைண்டு சேஞ்சு சட்டக்கல்லூரிக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுறாரு, சட்டக்கல்லூரிக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க அப்பா அவருடைய பேச்சு கேட்டு போறாரு, படிக்கிறாரு. ஆனா அவர் எழுதுறாரு பாருங்க, ஆனா அவர் எழுதுறாரு பாருங்க, ஆண்டவர் ஆச்சரியமாக என்னை திசை திருப்பி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி தம்முடைய அனாதி தீர்மானத்தினுடைய திட்டத்தின்படி என்னை முழுமையாக அவருடைய திட்டத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அவர் அதான் எழுதாரு, அதாவது அவர் சொல்றாரு, பை சடன் கன்வர்ஷன் சப்டியூட் அண்ட் பிராட் மை மைண்ட் டு எ டீச்சபிள் ஃப்ரேம், டீச்சபிள் ஃப்ரேம், அதாவது என்னுடைய ஆழமான அந்த ஆண்டவர் காண்பித்த, என்னுடைய காண்பித்த ஆழமான ரட்சிப்பு. நான் ஒரு பாதையில போயிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்னை ஆழமாய் சந்தித்து என்னை திசை திருப்பி முழுமையாக அவருடைய சித்தத்துக்கு முழுமையை என்னை ஒப்பு கொடுத்து என்னுடைய இருதயம் எப்படியாக மாத்தினாரு, ஒரு கற்றுக்கொள்ளும் தன்மை கொண்ட இருதயமாக மாத்தினார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து அன்றைய மூட சித்தத்தின் நடந்து சாமி அப்படின்னு சொல்லி ஒரு கற்று அவர் அதான் எழுதுறாரு பாருங்க. அவருடைய மனம் திறந்ததுல அதான் முக்கியமா பாக்குறோம். அவர் சொல்றாரு, When God subdued and brought his mind to a teachable frame, ஒரு டீச்சபிள் ஃப்ரேம், அதாவது கற்றுக்கொள்ளும் தன்மை கொண்ட இருதயமா என்னை மாற்றினார். இதைதாங்க ஒரு மனிதனின் ரட்சிப்பினை நிகழும்போது, அவர் காலத்துல ஒரு காலத்துல எல்லாம் தெரியும் சொல்லி ஒரு குணத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா இன்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகோ அவனுடைய வாழ்க்கையில என்ன குணத்தை கொண்டவனாய், அதான் சங்கீதக்காரன் 25 சங்கீதம் பாருங்களேன், சங்கீதம் 25 சங்கீதத்தை நம்ம படிக்கலாம். சங்கீதம் 25 சங்கீதம் நம்ம படிச்ச அருமையான சங்கீதம் அங்க பாருங்களேன், என்ன அழகா சொல்றாப்ல, கத்தாவே 4:5 வசனம், கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகள் எனக்கு போதித்தள்ளும், உம்முடைய சத்தியத்திலே நீ நடத்தி என்னை போதித்தள்ளும். கவனிச்சீங்களா சங்கீதக்காரன், இந்த சங்கீதம் மாத்திரமல்ல ஒவ்வொரு அருமையான தெய்வ மனிதனும் கூட தன்னுடைய வாக்குல அன்றே எனக்கு போதித்தள்ளும் சாமி, யாரும் ஞானம் இல்லை சாமி, எனக்கு ஞானம் இல்லை, ஒரு காலத்துல பெருமையோட வாழ்ந்துட்டு இருந்தேன், ஒரு காலத்துல ஐயோ மமதையில வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆண்டவரே, ஐயோ இன்னைக்கு எனக்கு போதியும் சாமி. ஆனா அந்த பரிசேய கும்பல் என்ன செஞ்சிருந்தாங்க, என்ன செஞ்சிருந்தாங்க, என்ன என்ன எப்படி செயல்பட்டாங்க, அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கையில பெருமையை தான் காமிச்சாங்க. அவங்க பாருங்களேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அந்த இடத்துல, அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க சிந்தனைகளை அந்த இடத்துல பாக்குறோம், ஓய்வு நாளில் 7 பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது, நான் ஒன்று கேட்கிறேன், 9 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்கள் நன்மை செய்வதோ தீமையை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு, அவங்க நினைச்சுட்டாங்க ஓய்வு நாளை குறித்து எங்களுடைய விளக்கம் தான் கரெக்டு, எங்களுடைய விளக்கம் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அதுல அதிகமா இருக்க பிடித்து கொண்டு அதுல வாதாடிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவருடைய கேள்விக்கு அவர்கள் ஒரு பதில் சொல்லாதபடி அவங்களுடைய பிடிச்சபடியில தான், எனக்கு தெரியும் என்னுடைய 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 காரியம் என்னது என்னது நான் கத்துக்கிட்டதுதான் எனக்கு இதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல முழுமையா இதுல முழுகி போய் அதுல உறுதியா பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதான் பாக்குறோம் அந்த இடத்துல அவர்கள் பாருங்களேன் எவ்வளவு பயங்கரமான இருதயம் கொண்டிருக்க. ஆண்டவர் இயேசுக்கு ஏன் சொல்ல போன பல அற்புதங்கள் அவர்கள் மத்தியில செய்திருந்தும் கூட அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்ல, கடவுளாக ஏற்றுக்கொள்ளவே இல்ல, பிசாசுகளின் தலைவன் சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு இருதயம் கொண்ட ஒரு மக்கள், அவங்களுடைய வாக்குல ஐயோ எத்தனை பயங்கரமான இருதயத்தை கொண்டுள்ளார்கள். அப்ப இங்க பாக்குறோம் அவங்களுடைய வாக்குல கத்துக்கொள்ளும் தன்மை இல்லாதபடி, இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வாக்குல பெருமையை கொண்டவர்களாய், பெருமையை கொண்டவர்களாய், அந்த பெருமையை அவர்கள் அதாவது அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதபடி, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்படியாதபடி, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாதபடி கடந்து போற மக்கள் அவங்க பெருமையை காண்பிக்கிற அந்த பெருமையை காண்பிக்கிற ஒரு இருதயம் கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம் அவர்கள் பரிசேயர்கள் முரண்டு பிடிக்கிறார்கள். எப்படி ஆகும், எப்படி நீ ஓய் நாள் குணமாக்கலாம், உன்னை கொல்ல தொடர வழியே இல்லை, அவனு பயங்கரமா தன்னுடைய பெருமையை தான் காமிக்கிறாங்க. அப்ப இங்க பாக்குறோம் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்களேன் எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு தன்மை கொண்ட இறுதியம் அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதியே இழந்து போயிட்டாங்க.
அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில சொல்ல போனா அவங்க அவங்க முதலாவது பகுதி பார்க்கும்போது அவங்க முற்றிலுமாக அவங்களுடைய இருதயம் முழுமையாக அவங்களுடைய வாழ்க்கையில குற்றம் கண்டுபிடிக்கிற இருதயத்தையே கொண்டிருந்தார்கள். இரண்டாவது பகுதி பார்க்கிறோம், அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுற மனப்பான்மை இல்லாதனால ஐயோ தன்னை தாழ்த்தி கொண்டு வராதனால அவங்க எதை காமிக்கிறாங்க, பெருமையை தான் காமிக்கிறார்கள். அவங்களுடைய இருதயம் ஐயோ நான் இன்னும் நிறைய கத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு, ஐயோ நான் நிறைய ஐயோ எனக்கு தெரிய வேண்டி இருக்குது, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்குது, என்னுடைய அறிவு போதாது, நான் மூட நானும் மற்றும் சொல்லிய தன்னுடைய வாழ்க்கையில ஐயோ தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க கூடாதபடி அவங்களுடைய கண் மறைக்கப்பட்டு இன்னுமா இந்த இயேசுவை புறக்கணித்தார்கள். மாத்திரமல்ல அவங்களுடைய வாழ்க்கையில எதுதான் காமிக்குது, பெருமையை தான் காமிச்சு. ஆமாங்க, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில அதாவது உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மளே நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிறோம், ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வழிகளிடத்துல தேவனுடைய காரியங்களில் நம்ம கற்றுக்கொள்ளும்படியான இருதயத்தை கொண்டவர்களா இருக்கிறோமா, அதான் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில பெருமையை கொண்டிருப்பா என்றால் யாருடைய பேச்சும் கேட்காதபடி, யாருடைய ஆலோசனையும் கேட்காதபடி உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ போவா என்றால் இது எதை காட்டுகிறது, உன்னுடைய சுய புத்தியை தான் காட்டுகிறது. இவனுடைய சுய புத்தியை காட்டும் பொழுது நிச்சயமா அது பெருமையை காட்டுகிறது. நிச்சயமா அந்த தன்மை அன்றைய வார்த்தை சொல்லுது, அது மூடன் சொல்லுது, அது மூடன் சொல்லுது நிச்சயமாக. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஐயோ நான் இன்னும் நிறைய கத்துக்கணும், எனக்கு ஆலோசனை தேவை, எனக்கு விதமான காரியங்கள் எனக்கு இன்னும் அவசியம், எனக்கு தேவை. இன்னைக்கு நிறைய சபைகள்ல பாக்குறோம், நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கணும், அவங்களுடைய இறுதியை கற்றுக்கொள்ற மனப்பான்மையே இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில. சொல்லப்போனா அவங்களுடைய வாழ்க்கையில இன்னுமாய் ஐயோ நான் நிறைய கத்துக்கொள்ளணும், எனக்கு ஐயோ எனக்கு அவசியம், எதுக்கு சபை, எதுக்கு போதகர், எதுக்கு சத்தியம் சொல்லுங்க. ஒரு காலத்துல நான் தான் தோண்டி தனமா போய்கொண்டிருந்தேன், யார் பேச்சு கேட்காதபடி என் சுய புத்தியில சார்ந்து போய்கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னை சபைக்குள்ள எது கொண்டு வந்திருக்கிறாரு, இல்ல சபைக்குள்ள எது கொண்டு வந்திருக்கிறாரு, கிருபையா என்னை பிச்சையா என்னை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கும் பொழுது கெட்டு போறதுக்கா நாரி போகிறதுக்கா, ஒரு காலத்துல நான் போயிட்டு இருந்தேன் திசை கெட்டு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆடுகளை போல, யார் பேச்சு கேட்காதபடி, யார் சத்தத்தையும் கேட்காதபடி. ஆனா ஆண்டவர் கிருபையாய் நம்ம இந்த பக்கம் திருப்பி நம்ம இந்த பக்கமாக ஆண்டவர் பக்கமாக இழுத்து நம்ம சபைக்குள்ள கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அடையப்பா சபைக்குள்ள ஒரு ஆத்மாவை கொண்டு வரும் பொழுது அவனுக்கு கிடைக்காத என்ன அருமையான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறாரு பாருங்க. இப்ப இன்னைக்கு நீ சபைக்குள்ள வந்திருக்கிற சபைக்குள்ள வந்திருக்கும் போது எத்தனை அருமையான காரியங்கள், எத்தனை அருமையான வேத போதனைகள், எத்தனை அருமையான சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படியான இருதயத்தை கொண்டவனா இருக்கிறாயா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஐயோ எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கத்துக்கொள்ளணும் அவசியம்னு சொல்லி இருதயத்தை கொண்டவனா இருப்பான் என்றால் ஐயோ நீ கடைசியில உன்னுடைய பெருமையை தான், உன்னுடைய கற்றுக்கொள்ளாத இருதயத்தை தான் காட்டுகிறது. சபை என்று சொன்னால் எவ்வளவு மகத்தான காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இளமை பருவத்திலேருந்து வாணிப பருவத்துக்கு ஏதுவான, இளமை பருவத்துக்கு ஏதுவான போதனைகள், வாணிப பருவத்துக்கு ஏதுவான போதனைகள், இல்லை ஒரு வேலையை குறித்து, ஒரு திருமணத்தை குறித்து, குடும்ப வாழ்க்கை குறித்து, கணவன் மனைவிக்குள்ள உறவை குறித்து, பிள்ளைகள் பெற்றோருடைய வளர்ப்பை குறித்து, பிள்ளை வளர்ப்பு குறித்து, எத்தனை அருமையான காரியங்கள் எங்க கத்துக்கலாம், எங்க கத்துக்கலாம்? சபைக்குள்ள வந்து ஆண்டவருடைய வார்த்தை மூலமா கத்துக்கொள்றதுதான். இதே உலகத்துல கத்துக்கொள்ள முடியுமா? உலகம் கத்துக் கொடுக்குமா? போட்டி போறாம தான் கத்துக் கொடுக்கும். கணவன் மனைவிக்கு சண்டை தான் ஏத்துக்கிடுவோம், இல்ல கணவன் மனைவி சண்டை தான் அவன் நிச்சயமா அவன் வேலைக்கு போவான், உலக வேலைக்கு போவான். அப்ப உலக மனுஷன் தான் சொல்லுவான், சபைக்கு வராம அப்படி போற மனுஷன் உலக மனுஷன், ஏ என்னடா உன் பொண்டாட்டி வெயித்து வைத்து பேசுற, ஒரு அடி போடுறா அப்படின்னு தான் சொல்லுவான். இவனும் சேர்ந்துக்கிட்டு நண்பர் பேச்சு கேட்டு வரட்டு கங்கம் கட்டிக்கிட்டு போவான் வீட்டுக்கு. புடிச்சு கதை இன்னைக்கு உலகம் தான் சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள் வராம வா ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுறான். ஏன்னா இதுக்கு ரெண்டு மக்கள் ரெண்டு படங்கு டபுள் மடங்கு சம்பளம் கூட்டி கொடுக்குறேன். உலகம் கத்து கொடுக்குது பாருங்களே, இன்னைக்கு எங்க உலகம் என்ன கத்து கொடுக்குது சொல்லுங்க. ஆனா சபைக்குள்ள வந்து சத்தியத்துக்குள்ள எழும்பும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத சபையாக, அந்த இடத்துல அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு மனுஷனாக, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஐயோ அந்த இடத்துல அவன் தாங்க விசுவாசி, அவன் தான் விசுவாசி. எல்லாவற்றையும் கடவுள் கரத்துல வைத்து தன்னை தாழ்த்தி ஆண்டுக்கு முன்னாடி ஆண்டவரே நீ என்னை நடத்தும் சுவாமி, என்னுடைய பெருமையை உடைத்து போடும் சுவாமி, ஐயோ எனக்கு கற்றுக்கொள்ளும் இருதயத்தை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இருதயத்தோடு வருகிற தன்மை கொண்ட ஒரு காரியம் இருக்கு பாருங்க, அதுதான் எதை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இல்லை நான் ஏசுபடி பாக்குறேன், எனக்கு யாரு கேட்கணும்னு அவசியம் இல்லை,
அது வேலையா இருக்கட்டும், அது பிசினஸா இருக்கட்டும், இல்ல அது திருமண காரியமா இருக்கட்டும், இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு இருதயம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது, முடியாது. தேவனுடைய ஆலயம், ஆண்டவருடைய சபை, ஆண்டவர் அந்த இடத்துல வைத்து அந்த போதகரை வைத்து போதகருடைய ஆலோசனை கேட்டு சத்தியத்தின்படி கீழ்ப்படைந்து சபைக்கு ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தி கற்றுக்கொள்ளும்படியான இருதயத்தை கொண்ட மனுஷன் ஐயோ பலத்தோர் ஆசீர்வாதத்தை அடைகிறான். பலத்தோர் ஆசீர்வாதம், நிச்சயமாக ஆசீர்வாதம், பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அவன் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறான், ஏன்னா அவன் சபைக்குள்ள முழுமையாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறான், ஏன்னா அந்த இடத்துல அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வளர்கிறான். அப்ப பலத்தோர் பாதுகாப்புக்குள்ள வளர்றான். இதே சபை விட்டு வெளியில வாழ்ந்தானா, நான் ஏன் என் ஃப்ரெண்டு இருக்கிறான், இல்லை இல்லை என் சொந்த பந்தருக்கு நான் என் பேச்சை கெட்டு போவேன், நான் எனக்கு நான் எனக்கு தெரியும் நீ ஒன்று சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போவான்ட்டான் இல்லைங்க. அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். அப்போ இங்கே பார்க்குறோம் இந்த 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 அருமையான இந்த வேளையில் இந்த அருமையான செய்தியில் இந்த அருமையான வார்த்தையில் நம்ம பார்க்குறோம் இந்த தன்மை கொண்ட மக்கள், ஒரு கூட்ட மக்கள், அந்த மக்கள் ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிட்டாங்க, ஆசீர்வாதத்தையே இழந்து போயிட்டாங்க, இழந்துட்டாங்க. காரணம் அவங்களுடைய வாக்கில், ஐயோ அவங்களுடைய வாக்கில் எதை வைத்திருந்தார்கள், கற்றுக்கொள்ளுகிற இருதயம் இல்லாதபடி கடந்து போனார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதை வைத்திருந்தாங்க முதலாவது பார்த்தோமே, அவங்களுடைய வாழ்க்கையில குற்றம் கண்டுபிடிக்கிற குற்றம் பிடிக்கிற ஒரு இருதயத்தோடு தான் வந்தார்கள். என்ன ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் பாருங்களேன். என்ன ஒரு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன மக்களாய் வாழ்ந்தார்கள். மூணாவது காரியமாக, மூணாவது குறிப்பாக பார்க்குறோம், மூணாவது குறிப்பாக பார்க்குறோம் அந்த இடத்துல இவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போது மற்றொரு குறிப்பு என்ன தெரியுமா, மற்றொரு குறிப்பு என்ன தெரியுமா, அதுல இருந்து கற்றுக்கொள்ள முடியாது மற்றொரு குறிப்பு என்ன தெரியுமா, ஏன் காரணம் என்ன, ஆசீர்வாதம் ஏன் இழந்து போனாங்க பார்த்தோம். அவங்க குற்றம் பிடிக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய வாழ்க்கையில எதை வைத்திருந்தார்கள், அவங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுற மனப்பான்மை இல்லாதனால, தன்னை தாழ்த்தி கற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லாதனால அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். பெருமையில வாழ்ந்தார்கள்னால ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். மூன்றாவது காரியமாக அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கு மற்றும் ஒரு காரியம் என்ன தெரியுமா, கற்றுக்கொள்ள முடியாத காரியம், சுயநலமான இருதயத்தை கொண்டிருந்தாங்க. என்ன இருதயம், சுயநலமான இருதயம். பாருங்களேன் ஐயோ அந்த இடத்துல அங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு கடினமான இருதயத்தை அந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்துறாங்க பாருங்களேன். அவங்களுடைய சுயநலம் எவ்வளவு பயங்கரமா அந்த இடத்துல காண்பிக்கப்படுது பாருங்களேன். அந்த மனுஷனை குறித்த அங்க பாக்குறோம், அந்த இடத்துல என்ன நிகழ்வு நடக்குது, ஆறாம் வசனம், வேறொரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபவேசித்தார், அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அந்த இடத்துல பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு மகத்தான உன்னதமான ஒரு காரியம் நிகழ்கிறது, ஒரு பெரிய ஒரு காரியம். அங்க பாருங்களேன் அவங்களோட இருதயமே பாருங்களேன், ஏய் ஏய் பாரு இந்த ஓய்வு நாள்ல அவங்களுடைய நோக்கமே குற்றம் கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய நோக்கமே ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும், ஏதாச்சும் பிடிக்கணும், பார்க்கலாம் சொத்தமாக்கினாரோ என்று பார்க்கலாம், சுகப்படுத்துறவாரான்னு பார்க்கலாம். எவ்வளவு ஒரு கடினமான இருதயம் பாருங்களேன் அவங்களுடைய. எது அந்த மனுஷனுக்கு எதா அவசியம், அன்றா இயேசுக்கு அதான் சொல்றாரு அந்த இடத்துல ஓய்வு நாளில் சுகமா, அதான் ஒன்பதாம் வசனத்துல அதான் சொல்றாரு, ஒன்று கேட்கிற ஓய்வு நாட்டு நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்கிறார். ஆனா இந்த மக்களோ அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது, இவ்வளவு கடினப்பட்ட இருதயம், அவங்களுடைய வாக்குல எப்படியாச்சும் குற்றம் சாட்டணும், எப்படியாச்சும் குறை கண்டுபிடிக்கணும், எப்படியாச்சும் அவரை மாட்டி விடணும், கங்கணம் கட்டிட்டு மூர்க்க வெறி கொண்டவர்களாய் உங்களுடைய எண்ணமே அவன் பார்க்கணும். இந்த இடத்துல பதினோராம் வசனத்துல அவர்களோ மூர்க்க வெறி கொண்டவர்களாய். இன்னும் ஏன் கேட்கறீங்க, இதே பகுதி மத்தேயு 12 அதிகாரம் 14 வசனத்தில் சொல்லுது, கொலை செய்யும்படி, இதே பகுதிங்க, கொலை செய்யும்படி மூர்க்க வெறி கொண்டவர்களாய் இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசித்தார்கள். ஐயோ எவ்வளவு சுயநலமான இருதயம், அவங்க இதைதான் அவங்க நோக்கமா இருந்துச்சு. ஐயோ ஒரு மனுஷன் இவ்வளவு பரிதாபமான மனுஷன், அவன் சொல்லப்போன அந்த லூக்கா சுவிசேஷ, லூக்கா சுவிசேஷ புத்தகத்துலதான் இந்த லூக்கா என்ற சுவிசேஷம் மட்டும்தான் இவனை குறித்து இந்த சூமின கை சொல்லுது இல்ல, எந்த கை சொல்லியிருக்காப்ல, எந்த கை சொல்லியிருக்காப்ல, எந்த கை சொல்லியிருக்காப்ல, எந்த கை, வலது கை சொல்லி குறிப்பிட்டு பேசுறாப்ல. ஆனா மத்த சுவிசேஷ புத்தகத்தில் பார்க்கவே முடியாது, வலது கை சொல்லி குறிப்பிட்டு பேசுறாப்ல, வலது கைன்னு சொல்லி குறிப்பிட்டு பேசினாப்பில். அப்பனா பாத்துக்கோங்க, இப்ப ஒரு ஒரு மனுஷனுக்கு உங்களுக்கே வலது கை விலங்கல் என்ன எப்படி வேலை செய்ய முடியுமா? ஏன்னா பொதுவா நம்முடைய வாழ்க்கையில, நான் அன்றாட மக்களுடைய வாழ்க்கையில வலது கை தான் ரொம்ப மிக மிக அவசியம். இடது கை பழக்கவங்க அரிது, ஆனா வலது கை பழக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப வலது கையே முடியல, வலது கையே முடியல, அப்ப எவ்வளவு கஷ்டம்,
எவ்வளோ ஒரு வேலையை செய்ய முடியாது, எவ்வளோ ஒரு டோட்டலாக கொலாப்ஸ், டோட்டலாக இழந்து போயிட்டான். சூப்பின கையும் சொல்லப்படுகிறது, அதாவது முற்றிலுமா ட்ரைடு, காஞ்சி போச்சு, அப்படியே ஒன்றுமில்லை, அப்படியே துவண்டு போச்சு, அப்படியே நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு அப்படியே ஒன்றுமில்லை, வேலையை செய்ய முடியாது, செத்து போய் கிடக்குது அந்த கை. அப்படிப்பட்ட கையை கொண்ட மனுஷன் அங்கே வரான், அவனுடைய வேலையெல்லாம் பாதிக்கப்பட்டாச்சு, அவனுடைய வேலை சம்பாதிப்பு பாதிக்கப்பட்டாச்சு, அவனுடைய அன்றாட தொழில் பாதிக்கப்பட்டுருச்சு. அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வரான், அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில ஐயோ சுகம் பெற்று அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கணுமே சொல்லி அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கல பாருங்கண்ணே. அப்பனா பாத்துங்க அவனுடைய என்ன இருதயத்தை பார்க்குது, சுயநலம், தான் காரியம் முடிஞ்சணும், என்னுடைய காரியம் முடிஞ்சணும். அவனுடைய வாழ்க்கையில அதான் பார்க்கறோம், அவனுடைய வாழ்க்கையில சின்ன அற்பமான விஷயத்துக்கெல்லாம் பெருசு பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில அங்க பாருங்களேன், அவங்களுடைய வாழ்க்கையில கோபம் பொத்துக்கிட்டு வருது, சுயநலம் அதான் காமிக்குது, கோபம் பொத்துக்கிட்டு வருது. டே, அந்த கோபத்து பண்ண என்ன இருக்குது, சுயநலம், பெருமை ஆட்டி படைக்குது, ஆட்டி படைக்குது. பெருமை என்ன சொல்றது அவங்களுடைய இருதுல, இந்த விஷயம்லாம் மற்றொருத்த நான் டிஸ்கஸ் பண்ணணும் அவசியமே இல்லை, இந்த விஷயம்லாம் நான் மற்றவங்கள்ட்ட பேசணும் அவசியம் இல்லை, என் திருமணம் இருக்கட்டும், என் பிசினஸா இருக்கட்டும், என்னுடைய வேலையா இருக்கட்டும், நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை. அதனால அவங்களுக்குள்ள அப்படியே ஆட்டி படைக்குது, அப்படியே கோபம் மூர்க்க வெறி கொண்டவர்களாக. இதெல்லாம் நான் கலந்து ஆலோசிக்கிற அவசியமே இல்லை, நான் சொல்றது சொல்றதுதான், நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மூர்க்க வெறி கொண்டவர்களாகி மத்தனை குறித்து அக்கறைப்படாதபடி, மற்றவர்களை குறித்து அக்கறைப்படாதபடி, சபையை குறித்து அக்கறைப்படாதபடி, சபை மக்களை குறித்து அக்கறைப்படாதபடி, ஊழியத்தை குறித்து அக்கறைப்படாதபடி, சபை வளர்ச்சி குறித்து அக்கறைப்படாதபடி, ஆத்மா குறித்து அக்கறைப்படாதபடி, தன்னுடைய காரியம் தன்னுடைய வேலை நான் முடிஞ்சா போதும் அவ்வளவுதான். சுயநலம், சுயநலம், ஒரு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், அப்படியே தன்னுக்குன்னா தனக்குன்னா நிறைய செய்வாங்க இல்லைங்களா, தனக்குன்னு நிறைய செய்வாங்க, ஆனா மற்றவர்களுக்கு கொடுக்கறதா செய்யுங்க, நுணுக்கு நுணுக்கு கொடுப்பாங்க, கணக்கு பார்த்து கொடுப்பாங்க, எவ்வளவு கஞ்சத்தனம். இந்த மக்களுடைய இருதயம் சுயநலம் கொண்ட இருதயம் கொண்டவர்களா இருந்தது. ஆக அவங்களுடைய வாழ்க்கையில ஐயோ எத்தனை விதமான ஒரு தன்மை. ஆனா காரணம் அங்க அவங்க காரணம் அங்க பாருங்களேன், கருடைய கரத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கல, கத்துடைய ஆணையைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கல. ஏன்னா அவங்க ஏன் கோபப்படுறாங்க, தான் ஆசைப்படுற காரியம் நடக்கல, தான் நினைக்கிற திட்டம் நிறைவேற மாட்டேங்குது, அதனாலதான் அவங்க கோபப்படுறாங்க, எரிஞ்சு விழுகிறாங்க. நீ அன்றைய கரத்துல அன்றைய திட்டத்துக்கு அவருடைய ஆலயக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து வாழ்றியா, அதை என்னைக்காவது கேட்கறியா, தான் ஆசைப்படுறது நடக்கல, தான் நினைக்கிறது நடக்கலன்னு சொல்லிட்டு நீ அதனாலதான் கோபம் மற்றவங்க மேல எரிஞ்சு விழுற, மனைவி மேல, கணவன் மேல, அம்மா மேல, அப்பா மேல, சகோதரர் மேல, சகோதரி மேல, மற்ற குடும்ப நண்பர்கள் மேல எரிஞ்சு விழுது, கோபம் பொத்துக்கிட்டு வருது. அப்ப இங்க பாக்குறோம், இவ்விதமான ஒரு தன்மை கொண்ட மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. நம்ம பார்த்த இந்த மூணு விதமான தன்மை எவ்வளவு பயங்கரமான தன்மை, என்ன மூணு விதமான தன்மை, என்ன ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட இருதயம் கொண்ட தன்மை, குற்றம் கண்டுபிடிக்கிற இருதயம், கற்றுக்கொள்ளுற மனப்பான்மை இல்லாத இருதயம், அதே சமயத்தில் சுயநலமான இருதயம். இந்த மூணு இருதயம் எதுல இருந்து யார்கிட்ட இருந்துச்சு, இந்த பரிசேயர்கள், இந்த வேதபார கும்பல்கிட்ட இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையில கடைசியில் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, அப்படி கடந்து போனார்கள், அவனுடைய வாழ்க்கையில சுத்தமா தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அப்ப இங்க பாக்குறோம், முக்கியமாக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அடையணும்னா என்ன பண்ணணும், இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அடையணும் என்ன பண்ணணும், இங்க பாருங்களேன், நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம். ரெண்டாவது பகுதிக்கு இந்த மனுஷன் பாருங்களேன், இந்த மனுஷன் சூம்பின வலது கையுடைய மனுஷனை பாருங்களேன், என்ன மகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றான், என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றான். காரணம் என்ன தெரியுமா, நம்ம இதுவரை வரைக்கும் பார்த்தோம் ஆசீர்வாதத்தை இழந்து போன மக்களை குறித்து பார்த்தோம், காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நான் அடுத்த பகுதிக்குள்ள வரோம், அடுத்த பகுதிக்குள்ள வரோம், அந்த மனுஷன் மற்றொரு மனுஷனை பார்க்கிறோம், இன்னொரு மனுஷன், யார் யாரு எந்த மனுஷன், ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன், அவனுக்கு குறித்து பார்க்க போறோம். அவன் யாருங்க, சூம்பின வலது கையுடைய மனுஷன். அவன் அவன் என்ன பெற்று வீட்டுக்கு போனான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று போனான். காரணம் என்ன, நீ பாருங்களேன், ஒன்னு ஒன்னு சொல்ல போன இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அந்த பரிசேய கும்பலுக்கு, பரிசேய கும்பலுக்கு பயந்து, பரிசேய கும்பலுக்கு பயந்து இயேசு ஆனவரை சொன்னதை செய்யாம மறுத்துருக்கலாமா, மறுத்துருக்கூடாது. ஏன்னா அந்த நாக்கில பரிசேய கும்பல்னா குற்றம் சாட்டுற மக்களா இருந்தாங்க. ஏய் என்னடா இங்க வந்திருக்க, உனக்கு என்னடா வேலை, ஏன் நாளைக்கு சுகமாக்க முடியாதா, நம்ம சட்டம் என்ன சொல்லிருக்கு தெரியுமா, அப்படி மிகுண்டு பயங்கரமா தன்னுடைய உரத்த குரல்ல கத்தி அவனை பயமுறுத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. இந்த மனுஷன் யார் தெரியுமா, நம்முடைய பாரம்பரியத்தையே கவிழ்த்து போடுற மனுஷன், நம்முடைய பாரம்பரியம் என்ன சொல்லுது, நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது, என்ன நினைச்சிட்டு இருக்க,
இன்னைக்குதான் நீ சுகமாக்க வந்துறியா, நாளைக்கு போய் பாத்துக்கலாம். ஏன் நாளைக்கு வரையும் காத்திருக்க முடியாதா? இப்படி நாலுதான் நாலு கேள்வி கேட்டு அவனை கலபரப்படுத்தி விட்டு அவனை பயமுறுத்தி விட்டு அனுப்பியிருக்கலாமா இல்லையா, பேசிருக்கலாமா இல்லையா? அப்படியான பயமுறுத்தலுக்காமா இணங்கி போயிருந்திருக்கலாம். இயேசுவானுடைய இயேசுவான சொன்னதை மறுத்திருக்கலாம். செய்யலைங்க, செய்யவே இல்லை. ஆமா, இன்னைக்கும் ஆத்துமா இயேசுவான்ட்டு வரும்போது எத்தனையோ எதிர்ப்புகளை சந்திக்கலாம், எத்தனையோ போராட்டங்களை சந்திக்கலாம். ஊர்வார வீட்டார் மூலமா எதிர்ப்பு வரலாம், சொந்த பந்தங்கள் மூலமா எதிர்ப்பு வரலாம், நண்பர்கள் மூலமா எதிர்ப்பு வரலாம். அதையும் தாண்டி ஆண்டவருக்காக தைரியமா நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து விழும்போது அங்க இந்த மனுஷன் என்ன செஞ்சான், ஆசீர்வாத பெற்றான். இன்னொரு விஷயம் சொல்லப்போனா தயக்கப்பட்டிருக்கலாங்க. இன்னொரு காரணம் கூட அவன் தயக்கப்பட்டிருக்கலாங்க. தயக்கப்பட்ட எல்லாத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவனை கூப்பிட்டு நடுவே நில்லுன்னு சொன்னார். அவனும் கை சூமின கை சூமின கை உன் கையை நீட்டிங்கிறாரு. என்ன கேலி பண்றீங்களா, நான் இவ்வளவு முடியாம இருக்கிறேன். கண்ட சாக்கு போக்கு சொல்லி அவன் தவிர்த்திருக்கலாமா இல்லையா, தவிர்த்திருக்கலாமா இல்லையா? ஆனா என்ன செஞ்சாங்க, அதுலயும் நம்ம ஒரு மூணு காரியத்தை கத்துக்கொள்றோம் பாருங்களேன். அதுலயும் நம்ம மூணு காரியத்தை கத்துக்கொள்றோம் பாருங்களேன். இந்த மனுஷன் முதலாவது என்ன தெரியுமா செஞ்சான், முதலாவது இதாங்க, ஆசீர்வாதத்தை பெறும்படியாக நீ வருவா என்றால் உன்னுடைய வாக்கில் ஆசீர்வாதம் வேணும்னா இந்த மூணு காரியம் உன்னில் காணப்படணும். போன தரம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த மூணு காரியம் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தோமா இல்லையா, நிகழ்ச்சியை பார்த்தோம். அந்த மக்கள் ஆசீர்வாதம் இழந்து போனார்கள். ஆனா இந்த மனுஷனும் ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷனா திரும்பி போனான். அப்பா பலத்த விடுதலை சந்தோஷத்தை அனுபவிச்சான், மகத்தான வெற்றியை அனுபவிச்சான், மகத்தான ஆசீர்வாதத்தை அனுபவிச்சான். அவனுடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம், அவனுடைய கையை முற்றிலுமாக குணப்படுத்தப்பட்டது. மறு கையை போல ஆனச்சு, சூம்பின கைங்க, ஒன்று விளங்காத கைங்க, நிரம்பலாம் செத்து போச்சுங்க, அப்படியே ட்ரைடு காஞ்சி போயிச்சுங்க, சூம்பி போய் கிடக்குது. வலது கைங்க, அதுவும் வலது கைங்க, வலது கை இல்லைன்னா வேலை செய்ய முடியுமா? அன்றாட தொழிலே பாதிச்சிருக்கும், வருமானமே பாதிச்சிருக்கும். ஆனா ஆண்டவருடைய வல்லமை ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷனாய் திரும்பி சென்றோம். காரணம் என்ன, அதுல இருந்த காரணம் என்ன, இன்னைக்கு நீனும் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறனா இதோ இங்க நம்ம மூணு காரத்தை கத்துக்கொள்றோம். என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, முதலாவது அவன் தன்னுடைய தேவையை தன்னுடைய தேவையும் தன்னுடைய முடியாமையும் ஒத்துக்கிட்டான். தன்னுடைய தேவையும் முடியாமையும் ஒத்துக்கிட்டான். அதுதாங்க பாக்குறோம். அந்த அவன் 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 வந்து அவன் அவன் கோபத்தோட கேட்கல, என்ன ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன ஏன் இப்படி தனிமைப்படுத்துறீங்க, மற்றவருக்கும் எனக்கும் என்ன அப்படி என்ன வித்தியாசமா போயிட்டானா, நானும் அப்படி ஒன்று வித்தியாசமானவன் கிடையாது, அப்படி கேட்டிருக்கலாம், பல மாறுத்தரம் பேசியிருக்கலாம். ஆனா அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய தேவையை உணர்ந்தவனா தன்னுடைய முடியாமையை ஒத்துக்கொண்டு வந்தாங்க. ஆண்டவர்கிட்ட முழுமையாக தன்னை தாழ்த்துறான், தன்னுடைய முடியாமை ஒத்துக்கொண்டு தன்னுடைய நிலையை ஒத்துக்கொண்டு இயேசு இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல அவனை ஆசீர்வதிக்கிறார். எந்த கேள்வியும் கேட்கல, எந்த மாறுத்தரமும் பேசல, அவனுடைய தேவையை உணர்ந்தான். எந்த மாறுத்தரம் பேசினானா, ஏதாவது கேள்வி கேட்டானா, எந்த கேள்வியும் கேட்கல. அப்ப இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத விரும்பும்படியாக வருகிறாயா? இன்னைக்கு நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை வேணும்னு சொல்லி ஆசைப்படுகிறாயா? இதோ அந்த அந்த மனுஷரை போல நீ உட்கார்ந்து கொண்டிருந்ததுனால அந்த மனுஷரை போல நீ உன்னுடைய குணத்தை வைத்துக் கொண்டிருப்பான, அவருக்கான ஆசீர்வாதம் பார்க்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு நீ இந்த அருமையான குணத்தை கொண்டிருக்க மனுஷனா இருப்பாய் என்ற அந்த முதல் குறிப்பு, அவன் தன்னுடைய தேவையும் தன்னுடைய முடியாமையும் உணர்ந்தான். ஐயோ, நான் இவ்வளவு பெரிய தேவையில்லை மனுஷன், ஆண்டவரே நான் ஒரு பாவி சாமி, என்னை மன்னியும், நான் என்னால முடியாது சாமி, என்னால எதுவுமே செய்யவே முடியாது. அதுதான் அங்க பாக்குறோம், ஐயோ என்னுடைய நான் நம்பிக்கை இழந்தவன் சாமி, நான் உதவியற்ற ஒரு மனுஷன், ஒரு பாவியான மனுஷன், என்னுடைய நினைவுகள், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செய்கைகள் அனைத்தும் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கு சாமி, நான் ஒண்ணுமே இல்லை சாமி, ஐயோ நான் ஒரு நான் எவ்வளோ பெரிய ஒரு பாவியான மனுஷன் சாமி, நான் எவ்வளோ ஒரு வறிய நிலையில காணப்படுறேன் சாமி, நான் எவ்வளோ பெரிய நான் வந்து ஒரு ஜாம்பவான் கிடையாது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் கிடையாது சாமி, என்னை மன்னிய சாமி, அவன் தன்னை தாழ்த்த முடியாம ஒத்துக்கொள்றான். ஆனா அந்த மக்களும் என்ன செஞ்சாங்க, எனக்கெல்லாம் தெரியும் சொல்லி மமதையில பெருமையில சுயநலத்துல குற்றம் கண்டுபிடிச்சு கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கற்றுக்கொள்ற மனப்பான்மை இல்லாதபடி அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஆனா இந்த மனுஷனும் தன்னுடைய முடியாமை தன்னுடைய தேவையை உணர்ந்தன, ஐயோ நான் எவ்வளவு பெரிய தேவையில்லை மனுஷன், அன்றைய உங்களுடைய உதவி இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை, அன்றே உங்களுடைய வல்லமையை நான் பார்க்கணும், உங்களுடைய கிருபையை பார்க்கணும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய வல்லமையை பார்க்கணும். ஆகவே என்னால முடியாது, நான் உன்னை அறிவனை, நான் ஒரு மூடன், ஞானம் மற்றும் என்னுடைய பலவீனன் சாமி, நான் ஒரு உதவியற்ற மனுஷன் சாமி, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் சாமி. ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ் சின்னர், அன்றே நான் ஒரு நம்பிக்கையிலிருந்து உதவியற்ற ஒரு பாவி சாமி, என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும். ஐயோ நான் முடியாமை உள்ள மனுஷன் சாமி, அவ்விதமாக உன்னை தாழ்த்தி உன்னுடைய முடியாமையை உணர்ந்து வருகிறாயா? அங்கு ஆசீர்வாதம் பிறக்கிறது, அங்கு ஆசீர்வாதத்தை வழி பிறக்கிறது. அதுதான் இங்க பாக்குறோம் முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு பாக்குறோம். இரண்டாவது குறிப்பு அவருடைய வாழ்க்கையில, முதலாவது அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய முடியாமை தேவையை உணர்ந்தான். இரண்டாவது குறிப்பு, இயேசுடைய வல்லமையை நம்பினான். இயேசுடைய வல்லமையை நம்பினான், இயேசுடைய வல்லமையை நம்பினாங்க. நீங்க சொல்ல போன அந்த இடத்துல இயேசுவானவரை அறிந்திருந்திருக்கான். அவன் ஏற்கனவே இயேசு அந்த முன்னாடி நிகழ்ச்சியை பார்த்தோம், அந்த திமிர்வாதக்காரன் படுக்கையில கொண்டு போன நிகழ்ச்சியும் கேட்டிருந்திருப்பான், இயேசு சத்தியத்தை கேட்டிருந்திருப்பான். அந்த பேதுருடைய வீட்டு வாசல் எத்தனையோ பேர் கூட்டமா கூடி அந்த இடத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அற்புதத்தை கண்ட நிகழ்ச்சி தான் கேட்டிருந்திருப்பான். அப்ப அந்த இடத்துல இயேசுடைய வல்லமையை இவனும் நம்புறான், நம்புறான். ஆண்டவர் வல்லவர், அவர் தான், அவர் ஒருவர் தான் தேவாதி தேவன். ஆக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில தேவாதி தேவன் ஒருவரே, அவர் தான் வல்லமை உள்ள கடவுள், அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை, அவர் தான் செய்ய முடியும், அவர் தான் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்தை எனக்காக அனுப்பினவர், அவர் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அந்த ஈனச்சுழலே மாண்டார், அதுக்காக எனக்காக ரத்தம் செஞ்சினார், அவர் தான் என்னை மன்னிக்க முடியும், அவர் தான் என்னை சந்திக்க முடியும், என்னை விடுதலாக்க அவரால் மட்டுமே முடியும் என்று சொல்லி நம்பும்படியான அந்த வல்லமையை நம்பும்படியான இருதயம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீ விசுவாசிக்கலைன்னா என்ன என்ன ஆசீர்வாதம் பார்க்க முடியும்? அப்ப என்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில உன்னோட கஷ்டம், உன்னுடைய முடியாமையை உணரணும், உன்னுடைய தேவையை உணரணும். மாத்திரமல்ல, இரண்டாவது என்ன செய்யணும், அவருடைய வல்லமையை நம்பணும். அவரால் முடியும், மனுஷரால் கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். சும்மா அவிசுவாசமா பேசிட்டே, அவிசுவாசமா பேசிட்டே, அவிசுவாசமா பேசிட்டே, அவன் நம்பிக்கையில உட்கார்ந்து கொண்டே சும்மா இப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே, பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சு, அதை பத்தி இதை பத்தி இதை பத்தி அதை பத்தி இப்படியே உன்னுடைய அவிசுவாசம் வெளிப்படுத்தி பார்க்கும்பொழுது அங்க ஆசீர்வாதம் பிறக்குமா? ஆசீர்வாதம் பிறக்குமா? சும்மா அதை பத்தி இதை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இல்லை அவிசுவாசமா பேசிட்டு அவன் நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருப்பான், இல்ல அல்லாத ஆவிக்குரிய தன்மையே கிடையாது. ஆசீர்வாதத்தை இழந்து போகிற மனுஷனாய் இருப்பாய். கர்த்தர் செய்வாரு அந்த இடத்துல, அவன் ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்வான், அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை வாசிப்பான், ஜபத்துல உட்காருவான், தேவனுடைய வார்த்தையின் காரியங்களை பார்க்கிறான். அந்த இடத்துல எத்தனையோ தேவ மனுஷர்கள் அவனுக்கு வாழ்ந்த, அவனுக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ அருமையான தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்பா தேவனுடைய வல்லமையை அவன் பார்க்கறான். அப்ப தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொண்டு வாழ்றான். எவ்வளவு பெரியவர் அவர், எவ்வளவு வல்லமுள்ள தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா, இன்னைக்கு உன்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்கணும், உன்னுடைய முடியாமையை ஒத்துக்கோ. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி மம்மதில் உட்காந்துருக்காத, உன்னுடைய முடியாமையை ஒத்துக்கோ, உன்னுடைய அறிவினத்தை ஒத்துக்கோ, உன்னுடைய முடியாமையை ஒத்துக்கோ. நீ ஒரு தேவையுள்ள மனுஷன் சொல்லிட்டு அவட்ட சொல்லு, எனக்கு எல்லாம் இருக்குதான் பூர்ணமாக நினைச்சிட்டு இருக்காத, நீ ஒரு தேவையுள்ள மனுஷன் சொல்லி ஒத்துக்கோ, தாழ்த்தி அவர்கிட்ட முழுமையா அர்ப்பணி. இரண்டாவது, அவருடைய வல்லமையை நம்பு, அவரால் முடியும். ஏதோ அந்த ஊழியத்துல கூட ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், சபையா ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆகவே இன்னைக்கு நம்ம முதலாவது என்ன ஒத்துக்கொள்ளணும், ஆண்டே என்னால் செய்யவே முடியாது சாமி, இந்த கொல்லிமலை ஊழியம் சும்மா சாதாரணமான ஊழியம் இல்லை, ஆரம்ப நாட்கள்ல டிசம்பர் ரெண்டு வந்து உழைச்சாங்க, எவ்வளவோ கடினமான ஊழியம், எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண முடிஞ்சு, எவ்வளவோ எவ்வளவோ பாடுபட்டு, எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ தியாகப்பட்டு உழைச்சாங்க, தொடர்ந்து நம்ம இங்க செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப எவ்வளவோ கடினமான இருதயங்கள் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம், நம்மளும் எவ்வளவு தேவையில்லை ஆத்துமாக்கள் சந்திக்கிறோம், எல்லாம் முடியும் சொல்லி நம்ம பாட்டு நம்ம கையில எடுத்து செஞ்சிட முடியுமா? ஆண்டோடைய வல்லமை மாத்திரம்தான், அவரால் மட்டும்தான். ஆகவே நம்ம தாழ்த்தணும், ஆண்டவரே இதனால முடியல சாமி, நீதான் நடத்தும். இன்னைக்கு நம்ம முடியாமையை ஒத்துக்கொண்டு கரத்துல வைத்து, அவருடைய கரத்துல வைத்து செயல்படுறோமோ, அவருடைய வல்லமையை நம்பி செயல்படுமோ, அங்கு ஆசீர்வாதம் பார்க்கலாம். ஆகவே இன்னைக்கு நீ உன்னுடைய இரண்டாவது காரியம், அவருடைய வல்லமையை நம்பணும். மூணாவது காரியமாக, மூணாவது காரியமாக அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட முக்கியமான மூணாவது காரியம் என்ன தெரியுமா? இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான், அதுபடி செய்தான். இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான், அதுபடி செய்தான். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, என்ன சொன்னாரு அவனை பார்த்து அந்த இடத்துல பாக்குறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு அந்த இடத்துல, அங்க பாருங்க அந்த இடத்துல, அவர்கள் எல்லாரையும் பத்தாம் வசனம், அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, நீ உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் சொன்னதை செஞ்சாங்க. அவர் சொன்னாரு, அவர் என்ன, அவர் அவர் என்ன சொன்னாரு, செய்ய முடியாத செய்ய சொன்னாரு. என்ன சொன்னாங்க, செய்ய முடியாத செய்ய சொன்னாரு. எது செய்ய முடியாம இருந்துச்சு? சூப் போய் கை தொங்கி போய் விழுந்து போய் அவர் சொல்றாரு, கை நீட்டுங்கிறாரு, அது முடியுமாங்க, முடியுமா? ஆனா
அவன் அந்த விசுவாசம் பாருங்க, எவ்வளவு பயங்கரமான விசுவாசம். அந்த ஆண்டர் அந்த அந்த கையை எடுத்து நிறுத்ததுக்கு ஆண்டர் தான் பலத்தை கொடுத்தது. செஞ்சான், அப்படி செஞ்சு கீழ்படிந்து அதுபடி செஞ்சான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நீ ஆண்டர் சொல்றாரு, நீ மனம் திரும்பணுங்கிறாரு. நீ ஒரு பாவியான மனுஷனா இருக்கிற, மனம் திரும்பணுங்கிறது அது நம்மளால முடியுமா? அவன் தான் பாவத்துல ஊறி போய் கிடக்கிறானே, பாவத்துலயும் நாரி போய் கிடக்கிறானே. ஆண்டவர் தான் அந்த பலத்தை கொடுக்கிறாரு, ஆண்டவர் தான் அந்த இருதயத்தை கொடுக்கிறாரு, மனம் திரும்ப முடியாது அந்த புதிய இருதயத்தை கட்டளை எடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, கடினப்பட்ட இருதயத்தை, கல்லான இருதயத்தை உடைக்கிறாரு, சதியான இருதயத்தை கொடுக்கிறேங்கிறார். புதிதான ஆவி உங்கள் வயிற்று இருதயத்தில் வைத்துங்கிறார். யார் தான் கொடுக்க முடியும்? ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அப்ப அந்த இடத்துல அங்க பாருங்க, அந்த இடத்துல முழுமையாக அந்த வார்த்தை கீழ்படைந்து அப்படி செய்யறான். ஆண்டவர் பலத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப அங்க பாக்குறோம், அட்டையப்பா பயங்கரமான ஒரு காரியம் நிகழ்கிறது. ஒரு பாவி மனந்திரும்ப விஷயத்துல கூட அது அவனால முடியாது, ஆண்டர் தான் செய்கிறாரு, ஆண்டர் தான் அந்த பலத்தை கொடுக்கிறாரு. விசுவாசமும் அந்த அந்த செய்யும்படியான மனந்திரும்ப இருதயத்தை கொடுக்கும்போது ஆண்டர் தான் கொடுக்கிறாரு. ஆகவே தன்னை முழுமையாக கீழ்படுகிற ஆண்டருக்கு, ஆண்டரே நீ நடத்து, எனக்கு பலம் இல்லை சாமி. அவன் முழுமையாக ஒப்பு கொடுத்து கீழ்படைந்த அவருடைய சத்தத்துக்கு கீழ்படைந்து அதுபடி செய்யறான். அதான் அங்க பாக்குறோம், அதான் பாக்குறோம். ஆண்டவரே என்னால பலம் இல்லை சாமி, எனக்கு அந்த பலத்தை தாரும், எனக்கு அந்த இருதயத்தை தாரும் சாமி. அவ்விதமாக அவன் தன்னை தாழ்த்தி முழுமையாக ஜெபித்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்படுகிறான், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறான், அதுபடி செய்கிறான். அங்கதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆகவே நம்ம இங்க பாக்குற மூணு முக்கியமான காரியம், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பெற்ற ஆசீர்வாதத்தின் காரணங்கள் என்ன, ஆசீர்வாதம் பெற்ற காரணங்கள் என்ன, அவன் தன்னுடைய முடியாமையும் தேவையும் உணர்ந்தான், தேவனுடைய வல்லமை இயேசுடைய வல்லமையை நம்பினான், அவருடைய அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிந்தான், அதுபடி செஞ்சான். ஆக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெறணும்னா, ஓ இந்த அருமையான மனுஷனே போல நீ செய்வாய் என்றால் அங்க ஆசீர்வாதம் உறுதி. அப்படியான ஒரு வாழ்க்கையில நீ உன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய கரத்துல உன்னை அர்ப்பணித்து வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதம் கருவியாக செயல்படுகிறார். ஆனா அந்த பரிசேயர் வேத பார்க்கும் போலோ எவ்வளவா தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போன மக்களாய் வாழ்ந்தாங்க. காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில குற்றம் கண்டுபிடிக்கிற இருதயம் கொண்டவர்களாய் இருந்தார்கள். காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட தன்மை இல்லாதபடி வாழ்ந்து போனார்கள். அதனால அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு துளியலும் ஆசீர்வாதம் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஐயோ இப்படியான இருதயத்தை நம்ம தூர தூக்கி போட்டு இதோ இந்த மனுஷனே போல நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவரே எனக்கு நீ உதவி செய்யும் சாமி, ஐயோ நான் ஒன்றும் இல்லை சாமி, நான் ஒரு அறிவினன் சாமி, எனக்கு முடியல சாமி. அதுதான் வசனம் சொல்லுது, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஆகவே நீ இல்லைனா ஒண்ணுமில்ல சாமி, எனக்கு உதவி செய்யும், நான் இவ்வளவு பெரிய வறிய நிலையில இருக்கேன், ஐயோ நான் எனக்கு இவ்வளவு பெரிய ஐயோ நான் நம்பிக்கையிலேருந்த மனுஷனா இருக்கிறேன் சாமி, எனக்கு உதவி செய்யும். அப்படிதான் நம்முடைய தேவையை உணர்ந்தவர்களாக, நம்முடைய முடியாமையை உணர்ந்தவர்களாக அன்றுவரே அது உமால் மாத்திரம் தான் முடியும், என்னால முடியாது, நீ தான் நடத்த முடியும், நீ தான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ தான் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே நீ சர்வ வல்லமுள்ள தேவன் சாமி, அப்படியே அவருடைய வல்லமையை நம்பி, அவருடைய வல்லமையை நம்பி, அவர் வல்லவர், அவர் பெரியவர், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், உம்முடைய மகாபுயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்குறாரு, உம்மால செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ, ஒன்றமில்லை அப்படின்னு சொல்லி அதிசயமான காரியத்தை அவர் செய்கிறார். அவ்வளோ மகத்தான காரியத்தை உம்மால் மட்டும்தான் செய்ய முடியும் சாமி. ஆக நீர் வல்லமுள்ள தேவன், அவ்விதமாக அவருடைய வல்லமையை நம்பி அவர் சொல்ற கட்டளைக்கணுமா கீழ்படியணும், கீழ்படியணும். அவர் என்ன சொல்றாரு அதை கீழ்படணும், மன திரும்பனா அந்த மன திரும்பத்துக்கு வரணும். நம்ம நம்முடைய கடினப்பட்ட இருதயத்தை உடைத்து போட்டு அன்றே நீதான் அந்த பலத்தை தாறு சொல்லி நம்மை தாழ்த்தி அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம அதுபடி செய்யும் பொழுது அன்று அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். ஆகவே இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம் பெற்று செல்வர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு நீ அந்த ஆசீர்வாதத்தை விரும்புவான் என்றால், இந்த அருமையான மனுஷன் செய்த இந்த அருமையான இந்த சூமின கையுடைய மனுஷன் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டது, அவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது, அவனுடைய வாழ்க்கையை பெருத்த சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்க ஒரு வழியை கொண்டவனாய் மாற்றப்பட்டான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த மூன்று காரியம் இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் பிறந்தது. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெரும்படியாக விரும்புவாய் என்றால், ஓ இந்த மனுஷனே போல நம்முடைய வாழ்க்கையில நாமும் இந்த மூணு காரியத்தை வைப்போம், இந்த மூணு காரியத்தை பின்பற்றுவோம், அந்த இடத்துல ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமா பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். பரலோகத்தில் வாசம் அணுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்தாளுகிற சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கடவுளே, நித்தியமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, உமை போற்றுகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம் கத்தாவே. இந்த அருமையான நாளுக்கு அங்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளில கூட
நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் சொல்லி நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் பெறாதபடி வெறுமையாய் கடந்து போகிற தன்மையை கொண்டவர்களாக இருக்கிறோமே சுவாமி. காரணம் என்ன? எத்தனை நேரங்களில் ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம் சுவாமி? காரணம் என்ன? இந்த நாளில் நாங்கள் கேட்டோமே சுவாமி, இரண்டு தன்மை கொண்ட மக்கள், ஒருவர்கள் ஒருவர் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள், மற்றொருவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள் சுவாமி. ஐயோ, அந்த ஆசீர்வாதம் இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன? எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நேரங்கள் குற்றம் கண்டுபிடிக்கிற தன்மை கொண்டவர்களாகி வருகிறோம், சுயநலத்தோடு வாழ்கிறோம், கட்டுக்குள்ள மனப்பான்மை இல்லாதபடி வாழ்கிறோம் சுவாமி. அந்த மக்களும் அமிதமாக வாழ்ந்ததுனாலே ஆசீர்வாதத்தை இழந்தார்கள் சுவாமி. ஐயோ, ஒருபோதும் அமிதமான தன்மை கொண்டவர்களாகி நாங்கள் போயிடாதபடி எங்களை தாழ்த்துக்கிறோம் சுவாமி. இது வந்து சுவாமியின கையை கொண்ட மனுஷன் எவ்வளவாய் மாற்றப்பட்டான், எவ்வளவாய் பலத்த அற்புதத்தின் சுகத்தை பெற்று அவனுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டது சுவாமி. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இதோ அவன் ஆசீர்வாதத்தை அவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தேன் சுவாமி. தன்னுடைய முடியாமையை ஒத்துக்கொண்டான் சுவாமி, உன்னுடைய வல்லமையை நம்பினான் சுவாமி, நீ சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அதுபடி செய்தான் சுவாமி. ஓ, அந்த அருமையான காரியத்தை நாங்களும் செயல்பட முடியாங்க, எங்களுடைய முடியாமையும் அனுதினமும் ஒத்துக்கொள்ற இருதயத்தை கொண்டவர்களாக, எங்களுடைய பெருமையை உடைத்து போட்டு எங்களை தாழ்த்து எங்களுடைய முடியாமையை ஒத்துக்கொண்டு அன்றைய உடையத்தில் வரும்படியான பிள்ளைகளாக, உங்களுடைய வல்லமையை நம்பி வரும்படியான பிள்ளைகளாக, உங்களுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தபடி செய்கிற பிள்ளைகளாக வாழ உதவி செய்ய சுவாமி. அப்பொழுது மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் சொல்லி கற்றுக்கொண்டோமே சுவாமி. அவன் அவனமாக செய்த பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கண்டான் சுவாமி. ஆகவே நாங்களும் அவனமாக செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உறுதி சுவாமி. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மனுஷனையும் போல அன்றே நாங்கள் வாழ விதமான மூன்று நாள் குணங்களை கொண்டவர்களாய் வாழ உதவி செய்யும் சுவாமி. அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷர்களாய் உம்முடைய சாட்சியான பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோட பேசுவோம் இடத்தை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.